வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் தி எக்கனாமிக் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு நிகழ்வில் இன்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்படுவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து 4 பேர் கொண்ட நிபுணர் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் கூறியுள்ளார். அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பப்படுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவநாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடில்லியில் தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு மன்றத்தில் இன்று உரையாற்றுகிறார். நம் நாட்டின் எதிர்கால பொருளாதாரம் குறித்த தமது எண்ணங்களை பிரதமர் இதில் பகிர்ந்து கொள்கிறார். மாறிவரும் உலகளாவிய பொருளாதார சூழலில் நம் தேசத்தின் பங்களிப்பு குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள், வர்த்தக பிரதிநிதிகள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு, மாறிவரும் உலக அரசியல் நிலைமை போன்றவை குறித்தும் ஆராயப்படுகிறது. தமிழகத்தில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சட்டம் மற்றும் எரிசக்தி மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்த அமைச்சர் மின் நுகர்வோருக்கு தொடக்கத்தில் இருந்தே வழிகாட்டுதலுடன் தேவையான அனைத்து ஒருங்கிணைப்பு உதவிகளும் வழங்கப்படும் என்றார். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் முதற்கட்டமாக சூரிய மேற்கூரை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையில் சிறந்த நடைமுறைகளை ஆய்வு செய்து அவை அமல்படுத்தப்படும் என்றார். 27 சிறைச்சாலைகள் மற்றும் சிறைத்துறை தலைமையகத்தில் 160 கூடுதல் காணொலி உபகரணங்கள் நிறுவும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் ஜனநாயக அமைப்புகளின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் நீதித்துறையில் தேவையான ஆதாரங்களையும் நிர்வாக உதவிகளையும் அரசு உறுதி செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில்களை பழமை மாறாமல் புனரமைக்க ஆண்டுதோறும் 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பேரவையில் தமது துறைக்கான மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், கிராமப் பகுதிகள் உள்ளிட்ட திருக்கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள 2.5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். 10 வல்லுநர்களை கொண்ட மண்டல மற்றும் மாநில அளவிலான குழுக்கள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து ஆய்வு செய்ய மீன்வளத்துறை இணை இயக்குநர் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர், இந்த குழு அளிக்கும் அறிக்கைக்கு பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆற்றில் இறந்து மிதந்த 2150 கிலோ மீன்கள் அனைத்தும் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோரும் இச்சம்பவத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்த உடனேயே மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினர் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டதாக அமைச்சர் திரு ராஜீவ் பதிலளித்தார். அரசு கடும் நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கார் என்ற திட்டத்தை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்கப் போவதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான விவாதத்தில் பேசிய அவர், அதே வேளையில் ஏழ்மையான உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை என்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோரும் தங்கள் கட்சி உறுப்பினர்களுக்கும் கார் தேவையில்லை என்று கூறினர். இதனை தொடர்ந்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, இது தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்பு பொதுவானது எனவும் ஆளும் கட்சி தரப்பில் வசதியில்லாத உறுப்பினர்கள் காரை பெற்றுக் கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட பகுதிகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பாவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இப்பிரச்சினை உரிமை குழுவின் ஆய்விற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதன் பின்னர் இதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் பேரவை நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பப்படுவதாகவும் பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் தொலைத்தொடர்பு அமைச்சர்களின் 12வது கூட்டம் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். தகவல் தொடர்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், மின்னணு மையம், படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகள், டிஜிட்டல் கட்டமைப்பு திறன்களை மேம்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தொலைத்தொடர்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா பிரேசில் நாடுகளுக்கு இடையே இன்று கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தால் சைபர் பாதுகாப்பு, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் விரிவடையும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான உள்ளடக்கிய டிஜிட்டல் எதிர்காலத்திற்கு இந்த உடன்படிக்கை வழிகோலும் என்றும் அவர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் பிரிக்ஸ் சுற்றுலா அமைச்சர்களின் கூட்டம் இன்று பிற்பகல் ஜெய்ப்பூரில் நடைபெறுகிறது. சுற்றுலா, தடையற்ற போக்குவரத்து, சுற்றுலாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. நீதித்துறை சார்ந்த தேர்வுகளை எழுத இளநிலை சட்டப்பிரிவு மாணாக்கருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 3 ஆண்டுகள் கட்டாய பயிற்சி காலத்தை தற்போது ஓராண்டாக குறைத்து உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக சென்ற ஆண்டு மே மாதம் வழங்கிய தீர்ப்பை மாற்றியமைத்து இந்த புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டின் மருத்துவ ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை மறு வடிவமைப்பு செய்த ஏதுவாக மருத்துவ உபகரண தொழிற்சாலைகள் கூடுதல் பங்களிப்பு வழங்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய மருந்தியல் துறை செயலர் திரு மனோஜ் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மருத்துவ தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்த விவகாரத்தில் தொழிற்சாலைகள் மற்றும் அரசுக்கு இடையே வலுவான பேச்சுவார்த்தைகள் அவசியம் என்றார். மருத்துவ உபகரணங்களின் வடிவங்களையும் உற்பத்தி பொருட்களையும் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவ நாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளது. 1934 இதே நாளில் இதன் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
தமிழர்களின் வாழ்வியலில் ஒன்றாக கலந்துவிட்ட மேட்டூர் அணை 100 ஆண்டை நோக்கி சிறப்பாக பீடு நடை போடும் நிலையில் இன்று தன்னுடைய 93வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. கம்பீரமாக காட்சியளிக்கும் மேட்டூர் அணை அதன் கட்டுமானத்தால் மட்டுமல்ல பயன்பாட்டின் காரணமாகவும் தமிழக மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளது. மேட்டூரில் தொடங்கி பூம்புகார் வரையிலான இந்த நீர்வழி பாதை ஏற்படுத்தும் தாக்கம் விவசாயம் தொடங்கி நதிக்கரை நாகரிகம் வரை தமிழர்களின் வாழ்வியலை வளம் பெற செய்கிறது என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
ரயில் விபத்துகளின் போது மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சி ரயில்வே சார்பாக இன்று நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி தத்ரூபமாக நடைபெற்றதாக தேசிய பேரிடர் மீட்பு படை அதிகாரி தெரிவித்துள்ளார்.
ரயில்வே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுல மாட்டிட்டு இருக்க மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு பயிற்சி. இது இன்னைக்கு அதே மாதிரி ஒரு 3 கோச்சஸ் வந்து டீரெயில் ஆன மாதிரியான ஒரு சினாரியோ, அதுல ஒரு கோச்சில் ஃபயர் ஸ்மோக் உண்டாகிற மாதிரியும் மற்ற கோச்சஸ்ல மக்கள் மாட்டிட்டு இருக்க மாதிரியும் காப்பலான மாதிரியான ஒரு சினாரியோ. தமிழ்நாடு ஃபயர் சர்வீசஸ் ஃபயர் அணைச்சிட்டு அவங்க அந்த கோச்சஸ் ஒன்று ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. உள்ள மாட்டிட்டு இருக்கவங்கள வேரியஸ் கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமா கட் பண்ணி உள்ள போய் அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்களுக்கு ரோப்பு மூலமா காப்பாற்றி வெளியில கொண்டு வந்தோம்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக மீன்பிடிக்க செல்லாமல் இருந்த மீனவர்கள் இன்று கடலுக்கு புறப்பட்டுச் சென்றனர். புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதிக்கு ட்ரீஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. காலிறுதியில் சீன இணையை 16-21, 21-15, 21-13 என்ற செட்களில் இந்திய இணை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு நிகழ்வில் இன்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்படுவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து 4 பேர் கொண்ட நிபுணர் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் கூறியுள்ளார். அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பப்படுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவ நாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.